வணக்கம். வாசிங்க யோவான் 2 அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம்.
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொன்று போங்கள் என்றார். அவர்கள் கொன்று போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காருக்கு தெரியாது அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர். இந்த வசனத்துங்களை நம்ம பல முறை பல விதங்கள்ல நம்ம வந்து செய்திகளை கேட்டிருப்போம். இது வந்து இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, சண்டே கிளாஸ் பாடங்களுக்கு எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. இப்போ சண்டே கிளாஸ் பசங்களுக்கு இயேசு வந்து கானா ஊர்ல கல்யாணம் வந்து இப்படி எல்லாம் கச்சாடி செஞ்சாருன்னு என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரு சண்டே கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு பல சபைகள்ல உபதேசம் பண்ணப்படுகிறத நம்ம கேட்டிருக்கோம். நம்ம மறுக்க முடியாது. ஆனா இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நல்லா கூர்ந்து நம்ம கவனிக்கும் பொழுது, இயேசுனுடைய முதலாம் அற்புதம் சொல்லி நம்ம பாக்குறோம். இயேசுனுடைய முதலாவது அற்புதம், அப்ப அதுல எவ்வளவு பெரிய மிராக்கள் அடங்கி இருக்கும் பாருங்க. அவர் வந்ததே, இந்த பூமியில வந்ததே அவருடைய நோக்கம் என்ன, நான் சமாதானத்தை அனுப்ப வரல, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் வரல அப்படின்ற, அதை தொட்டோம்னா அது வேற பாதையில பயணிக்கும். அப்ப சமாதானத்தை கொடுக்க வராம எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் தான் வந்தாரா அப்படின்னு முஸ்லீம் கேக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா சமாதானம் இப்ப 2 வகையா இருக்குது. பூமியில ஒரு சமாதானம் இருக்கு, இது வந்து லௌகீக சமாதானம். இன்னொரு சமாதானம் இருக்கு, அது தேவ சமாதானம். சமாதானத்தை நான் கொடுக்க வரல அப்படின்னு சொன்னா அது லௌகீக சமாதானம். நீங்க ஏற்கனவே பூமியில நீங்க சமாதானப்பட்டு கிடக்குறீங்க, பூமிக்குரிய சமாதானத்துல இதுதான் சமாதானம் நினைச்சிட்டு, இந்த சமாதானத்தை கொடுக்க நான் வரல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி தேவ சமாதானத்தை கொண்டாந்தார். அப்ப அப்படி ஒரு மகிமையான ஒரு தேவன் இங்க என்ன பண்றாருன்னு சொன்னா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அதாவது மக்கள் மத்தியில முதலாவது ஒரு என்ட்ரி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா, அது ஒரு பெரிய மிராக்களுக்குள்ள கொண்டு வர்றாரு. அது அவருக்கு லேசான காரியமா இருந்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் முதலாவது அறிமுகத்திலேயே சீசர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல விசுவாசம் வைக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடியே விசுவாசம் வச்சாங்க. அதனாலதான் பேதுரை கூப்பிட்ட உடனே அவர் வந்தாரு, புறப்பட்டு வந்தாரு. பேதுரை என்னை பின்பற்றி வான உடனே கொஞ்சம் யோசிச்சாலும் வந்துட்டாரு. அதுவும் விசுவாசத்தின் அடையாளம் தான். இது வந்து விசுவாசத்தை உறுதி பண்ணப்படுதல். அந்த அற்புதத்தை பார்த்த உடனே சீசர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அங்க அவர் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள் சொல்லி 11வது வசனத்துல நம்ம கவனிக்கிறோம். இந்த வசனத்துல பாருங்க, இயேசு இப்படியாக இந்த முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்னு இருக்கும். 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த மகிமையை வெளிப்படுத்தினார்னு சொல்லும் பொழுது, மகிமை என்கிற ஒரு வார்த்தைக்கு நல்லா நீங்க நிதானிச்சு தனியா இருக்கும்போது கூட நல்ல ஆழமா அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, மகிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பெருமை என்கிறது கூட ஒரு பொருள் கொள்ளும். மகிமை அப்படின் போது பெருமை அப்படின்றதுக்கும் ஒரு பொருள் உண்டு. அவர் தம்முடைய பெருமையை வெளிப்படுத்தினார் போது, அப்ப ஏன்னா பெருமைக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஆனா அவர் மனுஷகுமாரனா இருக்கும் பொழுது பெருமையை வெளிப்படுத்த முடியாது. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் போது, மகிமை என்பது வந்து அது வந்து ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது, அதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா தேவன் தான் பெரியவர் சொல்லி சொல்ற தேவகுமாரன், எப்படி இவர் மகிமையை வெளிப்படுத்த முடியும்? அப்ப என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த சரீரத்தின் செயல்பாடுகள், நம்ம சரீர சப்ஜெக்டா டச் பண்ணோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அது ஒரு வேற பாதையில பயணிக்கும். ஏன்னா சரீரத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம உடம்புல நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாரும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இது உடலை வந்து சரீரம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரீரம் வந்து மீட்கப்பட்டு ஆகணும். இது வந்து மாம்சமும் ரத்தமும், இது வந்து மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை இது வந்து சுதந்திரிக்க முடியாது. இது என்ன பண்ணுன்னு சொன்னா, செத்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு மண்ணோட மண்ணாயி மக்கி சாம்பலோட சாம்பலா புழுதியோட புழுதியா இது போய் சேர்ந்துடும், அவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது பாருங்க, உள்ளார்ந்த மனுஷன், அதுதான் சரீரம்னு சொல்லி அர்த்தம். வேதத்துல பல இடங்கள்ல அதுக்கு ஆதாரத்தோடு கூட நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்ப அந்த சரீரத்துல ஒரு மகிமை உண்டு. அதனாலதான் அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரங்களான அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மகிமையை வெளிப்படுத்தினாங்க. எங்கேயோ போறன பேதுரு நடந்து போகும்போது அவரு நிழல் எதிர்பார்க்க பட்டா சுக அடைவாங்கன்னு சொல்லிட்டு வரிசையா தெருவுல வரிசையா கடந்ததெல்லாம் நம்ம வேதத்துல ஆதாரமா நம்ம பாக்குறோம். அந்த சரீரத்துல இருந்து வருகிற அந்த மகிமை பிரசன்ஸ் இங்க ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சுக அடைகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட பூரண ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த வல்லமைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பெருத்த விசுவாசத்துல அதை நம்ம வந்து சுதந்திரிக்கணும். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அற்புதங்கள் உண்டாது. காரணம் என்னன்னா, இந்த சரீரத்துல இருக்கிற அந்த மகிமை வந்து அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க மேல அந்த வார்த்தைகள் போகும்பொழுது அந்த இடத்துல விசுவாசங்கள் விலகுது, அந்த இடத்துல நோய்கள் சுகமாகுது, அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு அதை வந்து காசாக்கிட்டாங்க, அது ஒரு குரூப், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அதை வியாபாரம் ஆகிட்டாங்க, அதெல்லாம் அக்கினை தீர்ப்புக்கு கொண்டு போகும். அப்ப இந்த இடத்துல இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறாரு போது, அந்த தேவனுடைய ஆவியில நடத்தப்படுறாரு அவரு. தேவனுடைய ஆவியில அவர் பரிபூரணமா இருக்கிறாரு, தேவனுடைய தற்சரூபமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தம்முடைய மகிமையை அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுக்காக அவர் அந்த முதலாவது அற்புதத்தை சூஸ் பண்றாரு. அப்ப இந்த முதலாவது அற்புதத்துல என்ன நடக்குது அப்படின்னும் போது, அவர் அந்த கானா ஊர்ல அந்த கல்யாணத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்த போது, 2வது வசனத்துல இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, இங்க நல்லா கவனிக்கணும், திராட்சை ரசம் முடியல, குறைவுபட்ட போது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய வீட்டுங்கள்ல கூட ஒரு ஃபங்க்ஷன், திருமண காரியங்கள் ஏதோ ஒண்ணு நடக்கும்போது, கடைசியில அந்த ஆட்கள் அதிகமா வரும்பொழுது உணவு பற்றாக்குறை வருதுன்னு சொன்னா, உணவு சுத்தமா தீந்து போல, அதை வந்து ஒருத்தர் சூப்பர்வைசர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமையல் காரியங்களை பாக்குறவர் பாத்துட்டு இருக்கிறாரு. என்னப்பா ஆள் அதிகமா வராங்க, கொஞ்சமா தானே இருக்கு, என்ன பண்ணலாம்னு போது ஒரு மேக்கப் ஒண்ணு நடக்கும். அந்த இடத்துல ஒரு மேக்கப் ஒண்ணு நடக்கும், டக்குனு வந்து சாம்பார் ரசமா மாறும், அல்லது வந்து இருக்கிறதெல்லாம் மாறி ஒரு வித்தியாசமான ஒரு அப்படி இல்லைன்னு டக்கு டக்குன்னு போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த திருப்தியா அவங்களை வந்து வந்தவங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணுவோம். இது சராசரியா நம்ம செய்யற காரியங்கள். அப்ப அங்க என்ன நடக்குது, ஆகாரம் வந்து சுத்தமா முடிஞ்சு போகல, குறைவுபட்டிருக்கு. 300 பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க, 200 பேருக்கு தான் சாப்பாடுக்கு, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு குறையுது. என்ன பண்ணலாம், இந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த கானாவூர் கல்யாணத்துல உண்டாயிருக்குது. இந்த சுச்சுவேஷன் அந்த கானாவூர் கல்யாணத்துல நடந்திருக்குது. ஃபுல்லா ட்ரை ஆகல திராட்சை ரசம், ஏன்னா அந்த நாட்கள்ல திராட்சை ரசம் வந்து ஒரு ராஜரீக ஒரு உணவு. அது இன்னைக்கு நம்ம எப்படி வீடுகள்ல யாரு வந்தாலும் உடனே டீ காஃபி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருச்சு, டீயும் காஃபியும். அப்ப அது வந்து என்னன்னு சொன்னா, அவங்களை கௌரவிக்கிறதுக்கு அது ஒரு 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 சின்ன ஒரு வழி. அது வந்திருக்கிற விருந்தாளிகளை கௌரவிக்கிறதுக்கு டீ காஃபி ஜூஸ் இதெல்லாம் வந்து ஒரு கௌரவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அந்த நாட்கள்ல வந்து என்னன்னு சொன்னா, அவங்களுடைய பண்டிகை நாட்கள்ல திராட்சை ரசங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சது. ராஜாவுடைய அரண்மனையா இருக்கட்டும், அல்லது சாதாரண ஒரு பாமரன் குடிமகனா இருக்கட்டும், அவங்களுடைய கலாச்சாரங்கள்ல திராட்சை ரசம் ஒரு முக்கியமான பங்கு வகித்தது. அப்ப இந்த திருமணத்துல அதே மாதிரி இந்த திராட்சை ரசத்துக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க குறைவு ஏற்படுது. 2வது வசனத்துல நம்ம 3வது வசனத்துல கவனிக்கிறோம், யோவான் 2வது அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்றாங்க. ஏற்கனவே அதாவது திராட்சை ரசம் வந்து குறைவா இருக்கு அப்படின்றதான் அங்க இல்லைன்னு எழுதப்படுது. இல்லைன்னு சொன்னா சுத்தமா ட்ரை ஆயிடுச்சுன்றதை நம்ம வந்து உடனே அந்த மாதிரி தியானத்துல எடுத்துடக்கூடாது. ஏன்னா இயேசு அதனாலதான் அடுத்த வார்த்தையை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்றத கவனிப்போம். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. அப்ப வேலை வரல அப்படின்னு சொன்னா உடனே பொதுவா இது பிரசங்கங்கள் வந்து வெளியில எல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அது பரத்துல இருந்து உத்தரவு வரல, ஆர்டர் வர்ற வரைக்கும் தேவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன். நீங்க எப்படி கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சில பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எல்லாம் வந்து தேவன் வந்து உத்தரவு கொடுக்காம அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு பிரசங்கங்கள் வந்து வெளியில எடுக்கிறாங்க. அவர் தான் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ராஜ்ய ரசத்துக்காக அவர் வந்து வேணான்னு சொல்ல போறாரு. அதை நம்ம கவனிக்கணும். நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதையும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். சகலமும் அவருடைய கரத்தின் கீழ் பாதங்களின் கீழ்படுத்தப்பட்டிருக்குது. திராட்சை ரசம் ஒரு பெரிய விஷயமா மாறிடாது. அப்ப அந்த இடத்துல ஏன் அவர் சொல்லணும் அப்படின்னு பாக்கும்போது, ஏற்கனவே கல்யாண வீடுகள்ல திராட்சை ரசம், அந்த கல்யாண வீட்டுல பந்தியில திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கு, போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இல்ல. இந்த நியூஸ் வந்து அங்க பரவலா பேசப்படும் பொழுது மரியாளுடைய காதுக்கு அது வருது. உடனே இவங்க வந்து இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. அப்ப ஏன் அப்படின்றத கூர்ந்து கவனிக்கும் போது, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்னு சொன்னேன், சமாதானத்தை நான் அனுப்ப வரவில்லை, சமாதானத்தை அனுப்ப நான் வரல, சமாதானத்தை கொடுக்கறதுக்காக நான் வரல அப்படின்றாரு. அப்ப அது என்ன சமாதானம்னு சொன்னா, சமாதானம் ரெண்டு வகையா உண்டு. ஒன்னு தெய்வீக சமாதானம், இன்னொன்னு வந்து லௌகீக சமாதானம். இந்த லௌகீக சமாதானம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இந்த பூமிக்குரிய காரியங்களுக்குள்ளவே அதோடு கூட தங்கள் ஆவியை அர்ப்பணிச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வியாபாரத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சது நைட்டு வரைக்கும் அந்த வியாபாரம், அந்த கடையை திறக்கணும், அவனுக்கு கல்லாப்பட்டியை கட்டணும், வியாபாரங்கள் பார்க்கணும், இதை குறித்து அவனுடைய ஆவி அதுலயே அவனுக்கு சமாதானம் ஆயிருக்கு. சமாதானம் சொன்னா பிணைக்கப்பட்டிருக்கிறத சமாதானம் சொல்லி அர்த்தம். ஒரு மாம்சத்துக்குரிய ஆவி மாம்சத்தோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்க ரெண்டு, அந்த ரெண்டு ஆவியும் அது வந்து சமாதானம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் வந்து, நான் அந்த சமாதானத்தை நான் கொடுக்க வரல, நான் பிரிவினை உண்டாக்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த பூமியில இருந்து உங்களுடைய அந்த ஆவிகளை பிரிச்சு தேவனுடைய சமாதானத்தோடு கூட இணைக்கணும், பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்றாரு. இதை வந்து வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, அப்படி கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் இந்த அந்த கண்ணோட்டத்துலதான் ஆண்டவர் இங்க இதை சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. கல்யாண வீட்டுல மரியாள் கிட்ட தாய் கிட்ட சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வேலை இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்ப எப்படியும் அவர் வேலை அவர் வந்து செய்யறதுக்கு ஆயத்தம் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் வேலைக்காரரை நோக்கி அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆறாவது வசனத்துல, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து புது கச்சாடி. இது 6 கச்சாடிகள் வந்து ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணி, 2-3 குடம் தண்ணி பிடிக்கிற அளவுல கச்சாடிகள் அங்க வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திராட்சை ரசம் இருக்கிறது வந்து இன்னொரு இடத்துல, அது வந்து சப்ளைல இருக்குது ஆனா கம்மியா இருக்குது. அப்ப இந்த காரியத்தை தேவன் வந்து அந்த இடத்துல வந்து அனுமதிக்கிறாருன்னு சொன்னா கூட நம்ம வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப தேவனுக்கு இது தெரியுது, இதை அனுமதிக்கிறார். அந்த மாதிரி குறைவு பெற இடத்துல இவர் இல்ல, இவர் இருக்கிற இடத்துல வந்து அந்த அற்புதம் உண்டாகிறதுக்கு அந்த சூழ்நிலைகளை இவர் உருவாக்குறாரு. அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்ப குறைவு படும்பொழுது இவர் என்ன பண்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தியானிச்சு பார்த்தா, அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த திராட்சை செடி அந்த கச்சாடியில இவர் என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னா, வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்னாச்சுப்பா பாத்திரத்து கம்மியா இருக்கா, தண்ணி பிடிச்சி அதுல ஊத்துங்க ஊத்துங்கன்னு சொல்லிட்டு அதை மொண்டு பந்தி விசாரணை காடுங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்ய வரல. அவர் என்ன பண்றாரு, என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னா, இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் புது திராட்சை ரசத்தை கொடுக்கணும் உங்களுக்கு, அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன். பழைய திராட்சை ரசத்தையே கொடுக்கறதுக்கு நான் வரல, புது திராட்சை ரசத்தை கொடுக்கணும். அப்ப புது திராட்சை ரசத்தை கொடுக்கறதுக்கே எனக்கு ஒரு வேலை வரணும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையணும். அப்போ அங்க திராட்சை ரசம் தீர்ற அந்த கண்டிஷன், ஏன்னா பழசுல ஊத்த முடியாது, புதுசா கொடுக்கணும். பழசு தீந்து போகுது. தீந்து போனதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு, புது திராட்சை ரசத்தை எடுத்து மொண்டு பந்தி விசாரிக்க கொண்ட கொடுக்குறாரு, இப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழசு குறைவு இருக்கும் போதே இதை செஞ்சு வச்சிருன்னு சொன்னோம்னா ருசி இல்லாம போயிடும், பழசும் புதுசும் கலந்துரும் சர்வீஸ்ல சப்ளைல. இதெல்லாம் கவனிச்சு பாருங்க, பழசும் புதுசும் ஒன்னா கலந்து போயிடும். அப்போ நம்ம கல்யாணங்கள்ல நம்ம இதை பண்ண பற்றாக்குறையில வந்து எல்லாத்தையும் கலந்து கலந்து கொடுத்து அடிச்சு என்ன பண்ணுவோம், மேக்கப் பண்ணி கொடுப்போம். இவர் அந்த மாதிரி செய்யல, பழசோட இதை புதுசா கலக்கிறதுக்கு இவர் விரும்பல. அப்ப என்னுடைய வேலை இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, உடனே ஒருத்தர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, பழசு முடியுது புதுசு எடுத்து கொடுக்க சொல்றாரு, இப்ப எடுத்து கொடுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர் அந்த பழசோடு கூட இணைக்கிறதுக்கு நான் வரல, அந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு நான் வரலன்றாரு. அந்த கோணத்துல ஆண்டவர் இது வந்து இதை சொல்றாரு, இந்த வார்த்தைகளை நாலாவது வசனத்தை பாருங்க, அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கு முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று கூடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவைகளை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றான். அப்ப இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வருது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி என்னது, கல்யாணத்துல பற்றாக்குறை வரும்பொழுது சாம்பார் நல்ல திக்கா நல்ல சுவையான சாம்பார் ரசமா மாறிடும், பத்தல. உடனே அதுல தண்ணியை போட்டு மஞ்சளை போட்டு உப்பை போட்டு ஒரு மேக்கப் பண்ணி ஒரு கொதிய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு போவாங்க. அப்ப முன்னாடி இருந்ததை விட இது வந்து மாறி இருக்கும். அததான் இவன் அந்த இடத்துல சொல்றான், வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், பற்றாக்குறை வரும்போது ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன். அப்ப என்னாச்சு, அந்த பழைய ரசத்துல புதிய ரசம் கலக்கல, அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச உடனே எங்கேயுமே அது இல்ல, இப்ப திராட்சை ரசம் தேவைப்படுது. இந்த புது கச்சாடியில இருந்து போகும்போது அங்க இருக்க எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷா போய் சேருது, வந்திருக்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா போகுது, பழசு எங்கேயுமே வரல. பழசு உள்ள வந்திருந்ததுன்னா என்ன இருக்கும், என்னது இது, அது வேற டேஸ்டா இருக்கு இது வேற டேஸ்டா இருக்குன்ற மாதிரி ஆயிடும். என்னது வேற வேற ஆளுக்கு பார்த்து செய்யற மாதிரி ஆகி போயிடும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஞானமா, இந்த ஒரு சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பு மாதிரி தெரிஞ்சாலும் இதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை இதுக்குள்ள ஆண்டவர் அனுமதிச்சு வச்சிருக்கிறார். அதனாலதான் மரியாதை சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த இடத்துல பந்தி விசாரிப்புக்கு பழைய ரசம் இருக்குது, குறைவுபட்டிருக்கு, நான் வந்து அதுல கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம தியானத்துல கொண்டு வரணும். ஏன்னா மத்தையில் எழுதுறாரு, வாசிச்சு பாருங்க, லூக்கா 5வது அதிகாரத்துல 37 38 39 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 5வது அதிகாரத்துல 37 38 39 சிஸ்டர் வாசிங்க பார்ப்போம். லூக்கா 5ல 37ல இருந்து 39 வரைக்கும்
ஓகே. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருதிகளில் வார்த்து வைக்க மாட்டார். வார்த்து வைத்தால் புது ரசம் துருதிகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருதிகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருதிகள் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டார், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார்.
ஆமா, இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் பொழுது கூர்ந்து கவனிங்க, கிரியைகளை குறித்து இங்க வந்து சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது பழைய ரசத்தை விட புது ரசமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகுது, அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்ப தேவனுடைய மகிமையை வெளிப்படுகிற பிள்ளைகள், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துற முயற்சிக்கிற பிள்ளைகள் புது திராட்சை ரசம் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. புதிய உடன்படிக்கை நல்லது, ஏன்னா இது ஆவியும் ஜீவனும் பலனும் அதுல அடங்கி இருக்கு அப்படின்னு. இந்த பழைய திராட்சை ரசத்தை குடிச்சு பழக்கப்பட்டவன் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னா, புது ரசம்ல பழைய ரசமே நல்லதுன்னு சொல்லியும் சொல்லுவான். அதுக்கு ஓமையா தான் என்ன பண்ணாரு, இந்த இடத்துல ஓமையா சொன்னாரு. ஆனா நமக்கு தேவையான காரியங்கள் என்னன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது 37 சொல்றாரு, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் திருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். அதனாலதான் அங்க சொன்னாரு கல்யாண மண்டபத்துல பழைய குறைவுபடம் போகும்போது என் வேலை இன்னும் வரலன்றாரு. ஏன்னா பழசுலயே வந்து நான் திராட்சை ரசத்தை கொண்டு வர்றதுக்காக நான் தேவனை அனுப்பல, புது திருத்திகளில நான் அதை சேர்த்து வைக்கணும், புது திருத்திகளில என்னுடைய திராட்சை ரசத்தை வந்து நான் வந்து மகிமையை வெளிப்படுத்தணும்ன்றதுனாலதான் கச்சாடிகளை எடுத்து புதுசா என்ன பண்றாரு, தண்ணிகளை ரொப்புன்றாரு. அப்ப 2-3 குடம் தக்கதாக ஒரு 6 கச்சாடிகள் இருந்தது. அப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மைகளை தேவன் அந்த இடத்துலயே வெளிப்படுத்துறதை நாம் கவனிக்க வேண்டும். பழைய ரசத்தை பழைய ரசத்துல வச்சுட்டாரு, புது ரசத்தை புது துருத்திகள் என்ன பண்றாரு வைக்கிறாரு. அதனாலதான் அவர் திரும்ப மற்ற அதிகாரங்களுக்குள்ள எல்லாம் பேசும்போது இந்த வார்த்தைகளை பதிவு பண்றாரு. அப்போ புது திராட்சை ரசம் புது துருத்திகள்ல ஊத்தப்படும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுறதுனால புது ரசம் நல்லா இருக்குது, இது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவாங்க. ஆனா பழைய துருத்திகள்ல இருக்கிற அந்த பழைய ரசம் குடிச்சவங்க அதை விரும்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசை விரும்பாம பழைய ரசமே நல்லது, பழைய கிரியையே நல்லது அப்படின்னு சொல்லி தங்களுடைய பழைய கிரியைகளை வெளிப்படுத்துவாங்க. இது ரெண்டும்தான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள நடக்குது. இதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இதை புரிய வைக்கிறதுக்கு, இதை இனம் கண்டுபிடிக்கிறதுக்காக அன்னைக்கு கல்யாணத்துல என்ன பண்றாரு, அந்த வித்தியாசங்களை அவர் அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அதனால அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு. அப்ப அது முடியும் போது புது ரசத்தை நான் வெளிப்படுத்துவேன், பழையவது உட முடியும் போது புது ரசத்தை வெளிப்படுத்துன்றதுக்கு அடையாளமா தான் அவர் என்ன பண்ணாரு, பழைய நியாய பிரமாணங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போய் ஜீவ பிரமாணத்தை உயிர்த்தெழுதல கொண்டு வந்தாரு. அப்ப அது பழைய ரசமாகவும் இது புதிய ரசமாகவும் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு அன்னைக்கு அந்த கல்யாணத்திலேயே அதை வந்து ஒரு அறிமுகம் படுத்துறாரு. இது இது உள்ள மறைஞ்சிருக்கிற இந்த சம்பவத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாதனால அவங்க எல்லாம் அதை மேலோட்டமா எடுத்துக்கிட்டாங்க. சீசருங்க கூட அதை மேலோட்டமா தான் எடுத்துட்டாங்க. ஆஹா என்ன ஒரு அற்புதம், இவர் வெறும் தண்ணியை வந்து மொண்டு கொடுத்தாரு, இப்படி இவ்வளவு சுவை உள்ளதா இருக்குதே அப்படின்னு. ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து திராட்சை ரசத்தை வச்சே ஒருத்தருடைய தரங்களை அறிஞ்சிருவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒருத்தருடைய கல்யாண மண்டபம் கல்யாணங்கள் நடக்கிறத வச்சு அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றத தெரிஞ்சுக்க முடியும். தங்களுடைய பெருமையை வெளிக்காட்டுறதுக்கு கல்யாணங்கள் எல்லாம் பயன்படுத்திப்பாங்க, சாப்பாடுங்கள்ல காமிப்பாங்க, 100 வகையான வெரைட்டிஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுல காமிப்பாங்க தங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, தங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, தங்களுடைய பெருமை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். திருமணங்கள்ல அதை வந்து தட்டப்புடலாம் செஞ்சு அவங்க வந்து காமிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சாப்பாடுகளை வச்சே அந்த கல்யாணங்களை வச்சே அவங்களுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்ன்றத நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். இது வந்து அந்த நாட்கள்ல வந்து யூதர்களுடைய நாட்கள்ல வந்து இது ரொம்ப வைராக்கியமா செஞ்ச விஷயங்கள் இது. அப்போ இந்த சம்பவத்தை பிரிச்சு காமிக்கிறதுக்கு தான் தேவன் வந்து என்ன பண்ணாரு, அந்த இடத்துல இந்த சம்பவத்தை அவர் அனுமதிக்கிறாரு. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். இதே சம்பவம் லூக்காவில வாசிச்ச இதே சம்பவம் மார்க்ல எழுதப்படுது. மார்க் புஸ்தகத்துல 2 அதிகாரத்துல 21-22 இந்த 2 வசனங்களையும் வாசிக்கலாம். மார்க் 2ல 21-22
ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருதிகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருதிகளை கிழித்து போடும், இரசமும் சிந்திப்போம் துருதிகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருதிகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். ஆமேன்,
ஆமேன். இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா இயேசுதான் சொல்றாரு. இயேசுதான் இதை வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, மேல 18 வசனத்துல பாருங்க, அவங்க எல்லாரும் இயேசுவும் சீசர்களும் அவங்க எல்லாம் வந்து நடந்து போகும்போது அங்க ஒரு உரையாடல் உண்டாகுது. அப்ப அவரிடத்துல சில பேர் கேட்கிறாங்க, யோவானுடைய சீசரும் பரிசேயுடைய சீசரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள், அவர்கள் அவரிடத்தில் வந்து யோவானுடைய சீசரும் பரிசேயுடைய சீசரும் உபவாசிக்கிறார்களே, உங்களுடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா, மணவாளன் தங்களுடனே இருக்கு வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்நாட்களிலே உபவாசிப்பான். இது யார் சொல்றதுன்னு சொன்னா இயேசு தான் சொல்றாரு. அவர் தான் என்ன பண்றாரு, வாயை திறந்தே சொல்றாரு, ஒருவனும் கோடி துண்டைன்னு சொல்லி 21st வசனத்துல சொல்லிட்டு 22 ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழன் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம். அப்ப ரசம் சிந்திப்போம்னா நிரம்பி வழின்னு அர்த்தம் கிடையாது, தூக்கி கீழே ஊத்திடுவாங்கன்னு அர்த்தம். பழைய ரசத்துல இப்ப வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் குழம்பு கெட்டு போச்சுன்னு நினைச்சுப்போம், உடனே இன்னும் புதுசா செஞ்சு அந்த கெட்டு போனதுக்குள்ளே வைப்போமா, ஊத்துவோமா, ஊத்த மாட்டோம். ஏன்னா இதுவும் சிந்திப்போம்ன்ற, சிந்திப்போம்னா தூக்கி கீழே ஊத்திடுவாங்கன்னு அர்த்தம். பழசுல வச்சா கெட்டு போயிடும், புதுசா வைக்க முடியாது அப்படின்ட்டு. அப்ப சொன்னவரே கல்யாணத்துல செய்வாரா? சொன்னது இயேசுதான் இந்த இடத்துல. சொன்னவரே கல்யாணத்துல செய்வாரா? கல்யாணத்துல அவர் வந்து பழைய துருத்திலேயே வந்து புது ரசத்தை ஊத்தி வச்சாருன்னு சொன்னா இந்த வசனத்தை சொன்னது தப்பாயிடுமே. ஏன்னா போதிக்கிறவர் வந்து கை கொண்டு போதிக்கணும், நமக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அப்ப என்ன நடக்குது அங்க கல்யாணத்துல, என் வேலை இன்னும் வரல, அங்க வந்து கம்மியா தான் இருக்குது, அதுல வந்து வார்த்தை வைக்கிறதுக்கு தேவன் என்ன அனுப்பல, அப்ப அங்க குறைவு பட்டது. அப்போ ராட்சசம் முடிகிற தருவாயில என்ன பண்றாரு, அது வந்து முடிய போகுது, சர்வீஸ் அதான் அதோட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், திராட்சை ரசம் இப்ப இல்ல, பழசு முடியுது, இப்ப இங்க ரெடி பண்ணிட்டாரு, இப்ப இதை மொண்டு இதை கொடுன்றாரு, அது முடிஞ்சிருச்சு. இது ரெண்டாவது இந்த லைன் ஃப்ரெஷ்ஷா போகுது, அங்க பழசு அங்க எங்கேயுமே இல்ல, புதுசுதான் எல்லாருக்கும் போய் சேருது. எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, இவருடைய மகிமையை வெளிப்படுத்திட்டாரு இல்லையா அந்த இடத்துல, உடனே எல்லாருமே சாட்சி கூடுறாங்க, புது ரசம் தான் இவ்வளவு மகிமையா இருக்கேன், இவ்வளவு மகிமையா இருக்கேன், இவ்வளவு மகிமையா இருக்கேன்னு. ஏன்னா இவர் அந்த இடத்துல மகிமையை வெளிப்படுத்திட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, புது ரசத்தை புது திராத்தியில துருத்தியில ஊத்தி வைங்க, ரசம் வந்து சிந்தி போகாது அப்படின்றாரு. அப்ப இது வந்து வெறும் ரசத்துக்கு சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் அல்ல, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைன்னு சொல்றாரு. அதனாலதான் மேல வந்து வஸ்திரத்தை என்ன பண்றாரு, ஒருவன் புது வஸ்திரத்தை வந்து கோடி துண்டோடு கூட இணைக்க மாட்டான், இணைச்சா அது வந்து கிழிஞ்சு போகும் அப்படின்றார். அப்போ புது துணியை வந்து புதிய துணியோடு கூட இணைச்சிங்கன்னா அது கிழியாது அப்படின்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் உபதேசம் தான் நம்மளை வந்து நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போறதா இருக்குது. அப்போ இதுக்கு பழைய உடன்படிக்கையை தூக்கி எறியணுன்றத வந்து நம்ம வந்து பேச வரல எப்பவுமே, ஏன்னா அதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் அது வந்து எழுதி கொடுக்கப்பட்டதுதான், அதுல இருந்துதான் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வந்து பகுத்தறியிறோம். அப்ப அது இல்லைன்னு சொன்னா நம்மளால முடியாது, ஏன்னா அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கு. ரெஃபரன்ஸ் புக்கு வந்து பழைய உடன்படிக்கை தான். அப்ப அந்த சம்பவத்துல இருந்து புதிய உடன்படிக்கைகளை நம்ம தியானிச்சு நம்ம ஆவிக்குரிய ஜீவியங்களுக்குள்ள நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கணும். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, பழைய திராட்சை ரசத்தோடு கூட ஊத்துறதுக்கு என் வேலை இன்னும் வரல, புதுசுல நான் வந்து வார்த்து வைப்பன்றதுனால புது கச்சாடிகளை கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல அந்த சம்பவத்தை சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். மத்தேயுல கூட இந்த வார்த்தையை குறித்து எழுதப்பட்டிருக்கு, இதே சம்பவம். அதை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க, மத்தேயுல 9 16-17, மத்தேயு 9:16-17 வசனங்களை வாசிக்கலாம். 9:16-17,
ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழம் துருதிகளில் வார்த்து வைக்கிறவனும் இல்லை, வார்த்து வைத்தால் துருதிகளில் கிழித்துப்போம், ரசமும் சிந்திப்போம், துருதிகளும் கெட்டுப்போம், புது ரசத்தை புது துருதிகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார்.
ஆமா, நல்லா பாருங்க, மத்தேயு மார்க்கு லூகா மூணு பேரும் ஒரே சம்பவத்தை ஆவியில ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம், பழைய துருத்தி புதிய துருத்தி, திராட்சரசம் பழைய திராட்சரசம் புது திராட்சரசம், இது எல்லாமே உடன்படிக்கைகளையும் கிரியைகளையும் தான் அடையாளப்படுத்துது. வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் கிரியைகளை தான் அடையாளப்படுத்துது, பழைய கிரிய புதிய கிரிய. திராட்சரசம் போதும் அதுவும் கிரியைகளை தான் குறிக்குது, பழைய கிரிய புதிய கிரியன். ஏன்னா நம்மள வந்து என்ன பண்ணிட்டாரு, பழசு எல்லாம் ஒளிஞ்சு புது சிருஷ்டியா தேவன் நம்மள உண்டாக்கி இருக்கிறாரு. புது சிருஷ்டின்னு சொன்ன உடனே நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்தோம் புது சிருஷ்டியா மாறிட்டோம்னு சொன்னா கிடையவே கிடையாது. நான் வந்து விசுவாசித்தேன் தேவனை, விசுவாசித்தேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன், நான் புது சிருஷ்டின்னு சொன்னா இது தப்பு, அது புது சிருஷ்டி கிடையாது. ஒரு புது சிருஷ்டின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவன் வந்து புது சிருஷ்டிக்கு உண்டான கிரியைகளை நடப்பிக்கணும், அப்பதான் அவன் புது சிருஷ்டி. புது சிருஷ்டின்னு சொல்லி வாயத்திறந்து சொல்லிக்கிறதுனால ஒரு மனுஷன் புது சிருஷ்டி ஆக முடியாது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்றாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, மனம் திரும்பிட்டோம்னா புது சிருஷ்டின்னு சொல்றோம், ரைட், ஓகே. புது சிருஷ்டின்னா அதுல இருந்து கிரியைகள் வெளியரங்கமாகணும். பழையவர்கள் ஒளிந்து போயினா எல்லாம் புதியதாயினு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் புதிய மனுஷர்கள், புதிய ஆவியுடையவங்க, புதிய துருத்தி, புதிய திராட்சை ரசம், புது வஸ்திரம்னு சொன்னா நம்முடைய பழைய சுபாவம், பழைய கிரிய மாறல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இன்னும் புது சிருஷ்டி ஆகலன்னு அர்த்தம். ஆனா வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம், 20 வருஷம் 30 வருஷம் நான் கிறிஸ்துக்குள்ள வந்து பரம்பரையா நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லிக்கலாம். புதிய மனுஷன் புதிய சிருஷ்டிக்கு உண்டான கிரியைகளை அவன் நடப்பிக்கலன்னு சொன்னா அவன் வந்து பழைய மனுஷனே தான். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா பழைய துருத்தியில புது திராட்சை ஊத்தி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் கெட்டு போயும் கொண்டு போய் சிந்த வேண்டியதான் வேலை கடைசியில. எல்லாம் கவனிக்கணும், பழைய சுபாவம் நம்ம கிட்ட மாறாம நான் புது சிருஷ்டின்னு சொன்னோம்னா பழைய துருத்தியில புது திராட்சை ரசம் ஊத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன ஆகும், துருத்தியும் கெட்டு போயிடும், ரசமும் சிந்தி போகும்ன்றாரு. ரசம் சிந்தி போகும்னு சொன்னா தழும்பி கீழே ஊத்துறது அர்த்தம் கிடையாது, கொண்டு போய் அப்படியே கொட்டிடணும்னு அர்த்தம். அதை இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும்னு சொன்னா சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. கனி மரம்ன்ற சப்ஜெக்ட்ல எடுத்துட்டு வரும்போது சுட்டரிக்கப்படுவதே அது முடிவுன்றார். ஏன்னா பழைய துருத்தியில எந்த சுபாவமும் மாறாம மாம்ச சிந்தையில இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள திராட்சை ரசம் ஊத்தப்பட்டிருக்கு. அப்போ அதை ஊத்தி வைக்கிறதுக்காக நான் வரல, என் வேலை இன்னும் வரல, நான் புது கட்சாடியில ஊத்தணும்னு சொல்லிதான் நான் வந்திருக்கிறேன். புது கட்சாடியில புது மனுஷனை, புது திராட்சை ரசத்தை, புது வஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை அவர் பிரிச்சு காமிக்கிறார். அந்த காணா ஒரு கல்யாணத்துல இந்த சம்பவம் நடக்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ரோமருக்கு எழுதும் போது இதை குறித்து ரொம்ப அருமையா எழுதுறாரு, ரோமர் 8வது அதிகாரத்துல. அதுக்கு முன்னாடி சகரியா புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 17வது வசனத்தை பதிவு செய்யலாம், வாசிங்க. சகரியா 9:17.
அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சசம் கன்னிகையையும் வளர்க்கும். ஆமென்.
ஆமா பாருங்க, புது திராட்சை ரசம் கன்னிகைகளை என்ன பண்ணும்னு சொன்னா வளர்க்கும் அப்படின்றாரு. அப்ப புது திராட்சை ரசம் வந்து கன்னிகைகளை வளர்க்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து அந்த ராஜாக்களுடைய காரியங்களோடு கூட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா அரண்மனையில தன் ஓய்வு நேரங்களை வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா கன்னிகளோடு கூட அவர் வந்து அந்த நேரங்களை வந்து கழிக்கிறார். அப்ப அங்க முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா திராட்சையும் திராட்சை பல ரசங்களும் வந்து ராஜாவினுடைய அந்த சந்தோஷத்தை வந்து என்ன பண்ணுன்னு சொன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ இவர் ராஜாவுக்கு திராட்சை ரசங்களை வார்த்து கொடுப்பாங்க, கன்னிகைகளோடு கூட அவர் என்ன பண்ணுவாரு, தன் மாளிகையில அவர் ஓய்வுகளை வந்து அவர் வந்து அந்த ஓய்வு நேரங்களை வந்து அவர் கழிக்கிறார். இப்போ அந்த ராஜாவோடு கூட அந்த மணவாளனோடு கூட கன்னிகைகள் நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன்னு சொன்னா தேவன் உலாவுகிற மாளிகையும் பண்ணையுமா இருக்கிற அவருடைய மாளிகைகளை நம்ம எல்லாரும் கன்னிகைகளாகவும் அவர் மணவாளனாகவும் நமக்கு வேதத்துல அவர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. தேவனுக்கு மணவாளனுக்கு ஏற்ற கன்னிகைகள் நம்ம தான், நம்மளாதான் இருந்து ஆகணும், வேற யாரும் இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா அவருடைய திராட்சை ரசம், அதாவது அவருடைய வார்த்தை, அவருடைய அந்த புது திராட்சை ரசம் வந்து நம்மள என்ன பண்ணணும்னா மணவாளன் மணவாட்டி அந்த உறவுல வைக்கிறதுக்கு அந்த திராட்சை ரசம் வந்து உதவி செய்யுன்ற ஒரு ஒரு சாதாரண இந்த ஒரு சின்ன விஷயத்த சகரியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒரு மறைமுகமா எழுதுறதை நம்ம கவனிக்கிறோம். திராட்சை ரசம் வந்து கன்னிகைகளை வந்து உருவாக்கும்னு சொல்லி எழுதுறதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப ஏன்னு சொன்னா மணவாளன் மணவாட்டியினுடைய அந்த உறவாடுதல்ல வந்து இந்த திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த திராட்சை ரசம் எது அப்படின்னு பார்க்கும்போது அது புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களை தான் அந்த இடத்துல வந்து அப்படி எழுதி கொடுக்கறத நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. அப்போ நம்ம எல்லாரும் புது திருப்திகளா இருக்கிறோம். புதிய திருப்திகள்ன்றத மறந்துடாம நம்ம எப்பவுமே அதை நினைவுகளை வச்சுக்கணும். நம்ம அடிக்கடி நான் எப்பவுமே நான் சொல்ற வார்த்தை அதுதான், புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது புதிய சிருஷ்டியுடைய பிள்ளைகளா நம்ம நடந்துக்கணும். பழைய சிந்த மாம்சம் உலகத்துல இருக்கும்போது என்னென்னலாம் எண்ணங்கள் வந்ததோ, போட்டி பொறாமை எரிச்சல் இப்படி மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இன்னமும் நமக்குள்ள வருதுன்னு சொல்லும் பொழுது துருத்தி பழசாதான் இருக்குன்னு அர்த்தம். துருத்தி பழசாதான் இருக்கு, திராட்சை ரசம் வந்து புதுசா ஊத்தியாச்சு. இப்ப இத வந்து வேற பாத்திரத்துல மாத்த முடியாது, ஊத்துனது ஊத்துனதுதான். ஏன்னா இதுல மாத்தி மாத்தி செய்யற விஷயங்கள் வந்து வேதத்துல நமக்கு வந்து எழுதி கொடுக்கப்படல. அப்ப இத வந்து பழைய திராட்சை ரசம், பழைய புது திராட்சை ரசம், பழைய துருத்தி புதிய துருத்தின் போது அதை வந்து கிரியைகளை தான் அடையாளப்படுத்துறாரு. அதை வந்து சிந்தையில கொண்டு வரும்போது மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தைன்னு பிரிச்சு பார்க்கணும். பழைய துருத்தின் போது பழைய சிந்தையில இருந்தா அது மாம்ச சிந்தை, புதிய துருத்தி புதிய திராட்சை ரசம் சொல்லும் போது அது ஆவியின் சிந்தை. பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம் அப்படின்னு இருக்கும்போது பழைய வஸ்திரம் அது வந்து மாம்ச சிந்தை, புதிய வஸ்திரம் என்பது ஆவியின் சிந்தை. இதனாலதான் ரோமர்ல தெளிவா எழுதுறாரு, வாசித்து பாருங்க ரோமர் 8வது அதிகாரத்துல 1வது வசனத்தையும் அப்படியே 10 வரைக்கும் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். முதல்ல இருந்து ரோமர் 8ல முதல்ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுனாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. அதப்படி எனில் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மரணத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சன்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சன்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்சத்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும்.
அப்ப இங்க ரெண்டு, மாம்சம் ஆவி, மாம்சம் ஆவி, மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை. எவ்வளவு அழகா பிரிச்சு பிரிச்சு காமிச்சு கொண்டு வரா இருப்பாருங்க. அதேதான் பழைய துருத்தி புதிய துருத்தி, பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம், பழைய திராட்சை ரசம் புதிய திராட்சை ரசம், பழசு வந்து மாம்ச சிந்தை புதுசு வந்து ஆவியின் சிந்தை. அப்ப மாம்ச சிந்தையில இருந்த அவன் கிறிஸ்துவனுடையவன் அல்லன்றாரு. ஏன்னா அவன் பழைய துருத்தி, பழைய துருத்தினா புது திராட்சை ரசத்தை வார்த்து வைக்க மாட்டாருங்களே என்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆவியானவன் தங்க மாட்டாருன்னு அர்த்தம். அப்ப மாம்ச சிந்தைன்னா என்ன, உலகம். அப்ப மாம்ச சிந்தைக்கு உட்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, பொறாமை, பெருமை, எரிச்சல், பேராசை, சிற்றின்பம், இப்படி உலக காரியங்களை குறித்தே இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, புது திராட்சை இருக்கிற மாதிரி, புது திராட்சை ரசத்தை அவனுக்குள்ள ஊத்தி வச்சிருக்கிற மாதிரி வெளியில என்ன பண்ணுவாங்க, பேச்சுக்கள் இருக்கும். ஆனா உள்ள வந்து திராட்சை ரசம் வந்து பழைய துருத்தில ஊத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இயேசு அங்க சொன்னாரு, என் வேலை இன்னும் வரல, பழசுல ஊத்துறதுக்கு நான் வரல, நீங்க பழசுல சமாதானமாய் போய் கிடக்குறீங்க, அதனால நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரல, நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன்றாரு. பழச தனியாவும் புதுச தனியாவும் நான் பிரிக்கிறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி அழகா புரிய வைக்கிறாரு காரியங்களை. அப்ப அதுக்கு என்ன பண்ணாரு, தேவன் தமக்கு கொடுத்த அந்த வல்லமைகளை மகிமையை சரீரத்துல இருந்து என்ன பண்றாருன்னா அதை அங்க வெளிப்படுத்துறாரு. இது எல்லாரும் பார்த்தவங்க வந்து அவர் இடத்துல விசுவாசம் வச்சுட்டாங்க. பார்த்தவங்க எல்லாரும் கண்ணுல கண்டு என்ன பண்ணாங்க, அந்த விசுவாசத்தை வச்சாங்க. ஆனா அதுல இருந்த மறைபொருள ரகசியங்களை அவங்களால அறிய முடியல. ஆனால் தேவன் நமக்கு அதை அறிகிறதுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனாலதான் தேவன் வந்து மகத்துவம் உள்ளவர். அந்த நாட்கள் அவங்களுக்கு அதை அறியப்படல, நமக்கு வந்து அறிகிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால சொன்ன இந்த வசனங்கள் எல்லாத்தையும் இங்க வரிசைப்படுத்தி தியானிச்சு பாருங்க. நிச்சயமாக தேவன் ஆவியானவர்களோடு கூட பேசுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாம மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அண்டவரே, பழைய திராட்சை ரசத்தையும் புதிய திராட்சை ரசத்தையும் அண்டவரே துருத்தியில தனித்தனியாக வைக்க வேண்டும் என்பதற்காக என் வேலை இன்னும் வரவில்லை. புதிய கற்சாடிகளை கொண்டு வர சொல்லி ஆண்டவரே நீ தண்ணீரை நிரப்பி மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்துல கொண்டு போக சொன்ன மாத்திரத்துல எங்கிருந்து இந்த புதிய ரசம் இவ்வளவு சுவையுள்ளது வந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீ கிருபை செய்தீர். உம்முடைய நாமம் மகத்துவம் என்றென்றைக்கும் அது மகிமைப்படுவதாக. நாங்கள் யாவரும் ஆண்டவரே புதிய துருத்திகள் என்பதை எங்களுடைய பேச்சுக்களினாலேயும் எங்களுடைய சிந்தனைகளினாலேயும் எங்களுடைய கிரியைகளினாலேயும் நாங்கள் அதை ஆண்டவரே உலகத்துக்கு பறைசாற்ற எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய கிரியைகள் அனைத்தும் காணப்படுவதாக. நாங்கள் ஆண்டவரே பழைய துருத்தியாக இருந்தோம் ஒரு காலத்திலே, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே புது கற்சாடிகளாக நீர் எங்களை மாற்றி ஆண்டவரே அதில் ஆண்டவரே உடைய புது திராட்சரசத்தை நீர் வாத்து வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதை நாங்கள் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய சுபாவங்கள் கிரியைகள் அனைத்தும் எப்பொழுதும் மாறி இருப்பதாக. நாங்கள் நிச்சயமாக அப்படியே நிலைத்து நின்று உம்முடைய நாமத்தை நாங்கள் பறைசாற்றுவோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம், ஆண்டவரே ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமும் என்று சொல்லி பார்க்கிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவி ஆண்டவரே எங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல என்று சொல்லி ரோமர்ல வாசிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தார். இந்த வார்த்தைகளை எங்களுக்குள் எப்பொழுதும் நிலைவரமாக நிலைத்திருக்கட்டும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.